الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا وقال النبي عليه الصلاة والسلام من لم يهتم بأمر المسلمين فليس منهم صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹ்வினால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக கடைசியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படவிருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாது ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என் உயிருமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் ஒரு கட்டுக்கோப்பான நடுநிலைமையான அமைதியான மார்க்கத்தை ஷரியாவை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய ஆணி வேர் அடிப்படை அல்லாஹுவை மாத்திரம்தான் நம்ப வேண்டும். அவன் அல்லாத வேறு யாரையும் எவரையும் எதனையும் நம்புவது கூடாது. அவனை மாத்திரமே வணங்க வேண்டும். அவன் அல்லாத வேற எவரையும் எதையையும் வணங்குவதற்குரிய அனுமதி இந்த மார்க்கத்தில் இல்லை. அதோடு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கட்டளைகளை முழுமையாக ஏற்று பின்பற்றி நடக்க வேண்டும். அவன் தடுத்தவைகளிலிருந்து முட்டு முழுதுமாக நாம் தவிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மற்ற மனிதர்களுடன் மனித நேயத்துடன் பண்பாட்டுடன் வாழ வேண்டும். விசேஷமாக இஸ்லாமியர்களுடன் வாழக்கூடிய நேரங்களில் எந்தவிதமான நோவினைகளை பிரச்சனைகளை சிக்கல்களை ஒரு இஸ்லாமியன் மற்ற இஸ்லாமியனுக்கு ஏற்படுத்துவது கூடாது. நபி அவர்கள் ஹதீஸ்ல சொன்னார்கள், நாம் நமக்கும் நோவினையை ஏற்படுத்த முடியாது கூடாது, மற்றவர்களுக்கும் எந்த வகையான நோவினைகளையும் நாம் உண்டு பண்ணி விடக்கூடாது. அது உடல் ரீதியான நோவினையாக இருக்கலாம், உள ரீதியான நோவினையாக இருக்கலாம். தொடர்ந்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், வல்லதீன யுஊதுனல் முஃமினீன வல் முஃமினாத் பிகைரி மக்தஸபு ஃபக்கத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. யாரு முஃமினான ஆண்களையும் பெண்களையும் அவர்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக அவர்களின் மீது பழி சுமத்தி யாரு அவர்களை நோவிக்கிறார்களோ நோவினை செய்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய அவதூறை அபாண்டத்தை சுமந்து கொண்டு விட்டார்கள். பெரிய பாவத்தையும் சுமந்ததாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல குர்ஆன்ல கூறுகின்றான். அதனால தான் நபி அவர்கள் சொல்வார்கள், லா துஉதுல் முஸ்லிமீன் வ லா துஅய்யிருஹும், முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்காதீங்க, அவர்களை குறை சொல்லாதீங்க, அவர்களுக்கு குறைகளை சொல்லி அவர்களை சிரமப்படுத்தாதீங்க என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களில் கூறியிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால மற்ற மனிதர்களுடன் எவ்வாறு வாழ வேண்டும், நம்முடைய சகோதர இஸ்லாமியர்களுடன் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், இரண்டை பற்றியும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரிவாக சொல்லி தந்ததோடு நின்று விடாமல், இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள், சோதனைகள் வரக்கூடிய நேரத்தில் அதை எவ்வாறு ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் சேர்ந்து இணைந்து அவைகளை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் விடல. ஒட்டுமொத்த இஸ்லாத்திற்கு முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் வார நேரத்தில் அதற்கு வெறும் ஒரு கூட்டம் மாதிரி அல்லது ஒரு குறிப்பிட்டவர்கள் மாத்திரம் அவர்கள் தான் இதை எதிர்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் எனக்கு குடும்பம், எனக்கு தொழில், என்னுடைய வியாபாரம், எனக்கு நேரம் இல்லை என்று ஒதுங்கி விட்டார்கள் என்றால் நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்களை நபியுடைய உம்மத்திலே சேர்க்கவும் முடியாது. நபி அவர்களுடைய ஹதீஸ், மல்லம் யஹ்தம் பி அம்ரில் முஸ்லிமீன ஃபலைஸ மின்ஹும், இஸ்லாமியர்களுடைய விடயங்களில் யாரு கரிசனை காட்டுகிறார்கள் இல்லையோ, முக்கியத்துவம் காட்டுகிறார்கள் இல்லையோ, அவர்களை இஸ்லாமியர்களில் சேர்ப்பதே சிரமம் என்றும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால நபியுடைய காலத்தில் முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டது என்றால், சோதனைகள் வந்துவிட்டது என்றால், ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் அல்ஹம்துலில்லாஹ் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால உலக வரலாறை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நூற்றாண்டுல உலகத்தில் வாழ்ந்த இஸ்லாமியர்களுக்கு சொல்ல முடியாத பலவிதமான சோதனைகள், பிரச்சனைகள் வந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களாக இருக்கலாம், புத்திஜீவிகளாக இருக்கலாம், இஸ்லாமிய தலைவர்களாக இருக்கலாம், அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை எவ்வாறு எதிர்கொள்வது, அந்த சவால்களை எவ்வாறு முறியடிப்பது என்று அதற்கு பாரிய பங்கை அவர்கள் கொடுத்திருப்பதை வரலாறு நெடுகிலையும் நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் கடந்த நூற்றாண்டு ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால இந்த இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்னாலேயே இலங்கையில் உள்ள அறிஞர்கள், புத்திஜீவிகள் இஸ்லாமியர்களுடைய இந்த கலாச்சாரத்தை, இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியத்தை, இஸ்லாமியர்களுடைய நாகரிகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நிறுவனம் என்றால் அது அகில இலங்கை ஜம்யத்துல் உலமாவுடைய நிறுவனம். நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது 1948, ஆனால் ACJU உருவாக்கப்பட்டது 1924. சுதந்திரம் கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 20-25 வருடங்களுக்கு முன்னால நம்முடைய அறிஞர்கள், 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த நம்முடைய புத்திஜீவிகள் இஸ்லாத்துடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த அகில இலங்கை ஜம்யத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய நிறுவனம். பிறை கணக்குப்படி 100 வருடத்தை அடைந்து விட்டது. 1342 உருவாக்கப்பட்டு இப்போது நாம் 1442 காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இது வெறும் உலமாக்கள் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு நிறுவனம் அல்ல. மாற்றமாக இந்த நாட்டிலே உள்ள 20-22 லட்சம் இஸ்லாமியர்களுடைய ஒரு கூட்டான சொத்து என்றால் அது மிகையாக ஆகாது. இதுல கிட்டத்தட்ட 33 அதாவது உறுப்பினர்கள் இருக்குகின்றார்கள். 33 உறுப்பினர்கள் முழு நாட்டையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய, எல்லா மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய 33 உறுப்பினர்கள் இதிலே இருக்குகின்றார்கள். 2000வது ஆண்டுல பாராளுமன்றத்தில் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உலமாக்கள் இதில் அவர்கள் மெம்பர்களாகி அதற்குரிய ஐடென்டி கார்டையும் எடுத்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பேர் ஐடென்டி கார்டுக்காக வேண்டி அவர்கள் அங்கே அவர்களுடைய தேடுதலை கொடுத்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நம்முடைய இந்த நாட்டுடைய முஸ்லிம்களுடைய பெரியொரு சொத்து இந்த அகில இலங்கை ஜமியத்துல் உலமா என்றால் மிகையாக ஆகாது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கு தனியான செயல்பாட்டாளர்கள், ஒவ்வொரு மாவட்டத்தில் பலவிதமான பிரதேச கிளைகள், கிட்டத்தட்ட முழு இலங்கையிலேயே 158 மாவட்ட பிரதேச கிளைகளை கொண்டு அல்ஹம்துலில்லா இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதில் ஆக முக்கியமான 15 உபக்குழுக்கள் இருக்குகின்றது. அதுல முதலாவது குழுவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஃபத்வா குழு. ஃபத்வா குழு இந்த நாட்டிலே ஏற்படக்கூடிய ஷரியாவுடைய எந்த வகையான பிரச்சனைகள் வந்தாலும் அதை எவ்வாறு குர்ஆனுடைய ஹதீஸுடைய பார்வையில அதை எவ்வாறு சீராக்குவது என்பதற்காக 40-க்கும் மேற்பட்ட உலமாக்கள், எல்லா இயக்கங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உலமாக்கள் அங்கே உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். வெறும் ஒரு இயக்கம் மாத்திரமல்ல இந்த நாட்டிலே உள்ள தப்லீகுடைய ஜமாத், தௌஹீதுடைய ஜமாத், ஜமாத் இஸ்லாமி, தரீக்காவிலே சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லோரையும் சேர்த்துத்தான் இந்த 40 உலமாக்கள் ஃபத்வா குழுவிலே அவர்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். 2-3 மாதத்திற்கு ஒரு முறை அந்த பெரிய குழு கூடினாலும் அதிலே ஆஜிலா என்று அவசரமாக கூட வேண்டிய ஒரு குழு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் 2 வாரத்திற்கு ஒரு முறை அங்கே கூடுவார்கள். நாட்டில மாத்திரமல்ல, வெளிநாடுகளில் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய நம்முடைய இலங்கை வாழ் சகோதரர்கள் ஒவ்வொரு நாளும் டெலிபோன் மூலமாக, தொலைபேசிகளின் மூலமாக, ஏன் இமெயில்களின் மூலமாக, ஏன் பலர்கள் நேரடியாக ஜமியத்துல் உலமாவுக்கு வந்து சில நேரங்களில் அவர்களுடைய குடும்ப பிரச்சனை, திருமண பிரச்சனை, சொத்து பிரச்சனை போன்றவைகளுக்கு சில நேரங்களில் நேரடியாகவே அங்கே அவர்களை வர சொல்லி அங்கே விசாரித்து அவர்களுடைய மார்க் அடிப்படையில் அவர்களை விசாரித்து அதற்குரிய சரியான ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஃபத்வா குழு மாதிரி ஜமியத் உலமாவுடைய தலைமையகத்தில் கிட்டத்தட்ட 34 ஸ்டாஃப் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குழுக்களுக்கு கீழால 2 பேர், 3 பேர், 4 பேர் என்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஃபத்வா குழு, மற்றொன்று நம்முடைய இளம் சிறுவர்கள் ஷிரார்கள். ஆரம்பத்திலேயே குர்ஆனுடைய கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காக மக்தப் என்று ஒரு பிரிவு, அது புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அல்ஹம்துலில்லா நம்முடைய நாட்டில் பல நூற்றாண்டுகளாக எல்லா மஸ்ஜிதுகளிலேயும் குர்ஆன் மதரசா என்ற பேர் போர்வையிலே நடந்திருக்குது. ஆனால் ஜமியத் உலமா வந்து அதை சிஸ்டம் ஆக்கி இருக்கிறார்கள், அதற்கின்ற ஒரு சிலபஸை அமைத்திருக்கிறார்கள். வெறும் குர்ஆன் மாத்திரமல்ல, கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம், ஒரு மஸ்ஜிதில ஒரு ஒரு இமாம் கடமையாற்றுகின்றார், ஒரு வருடத்திலே அவர் விடை பெற்று விலகி செல்கின்றார், 2வது ஒருவர் வருகிறார், அவரும் ஒரு வருடம் வேலை செய்து விட்டு சென்று 3வது ஒரு வருடம் வருகிறார், அவரிடத்தில் ஓதக்கூடிய அந்த புள்ள அந்த தாய் தந்தை கேட்ட, நீங்க என்ன ஓதுறீங்க, 3 வருஷமா தாலீமுல் குர்ஆன், என்னண்டா முதலாவது வந்தவர் அவர் ஆரம்பிச்சாரு முடிக்க கிடைக்கல, 2வது வருடம் வந்தாரு ஆரம்பித்தாரு முடிக்க கிடைக்கவில்லை, இவ்வாறு போய்கொண்டிருந்த இதைத்தான் ஒரு அழகான சிலபஸ் திட்டம். இவர்கள் குர்ஆனையும் ஓத வேண்டும், இவர்கள் அகீதா கொள்கையையும் விளங்க வேண்டும். உலகத்தில் எங்க 5 வயதுல கொள்கை எங்கே படித்து கொடுக்கப்படுகின்றது? மொண்டசூரி கிண்டர் கார்டன் போக கூடிய அந்த இன்ன சின்ன சிறு சிறுவர்களுக்கு ஆரம்பத்திலேயே அவர்களுடைய உள்ளங்கள்ல ஆழமாக அந்த இஸ்லாமிய கொள்கை, அகீதா, இஸ்லாமிய கோட்பாடு அவர்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கப்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆனும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, அகீதாவும் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது, ஃபிக்ஹுனுடைய சட்டதிட்டங்களும் படித்து கொடுக்கப்படுகின்றது, தாரீக் என்று சொல்லக்கூடிய சரித்திரம் உட்பட மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 2009 தான் இந்த மக்தபுடைய சிஸ்டம் ஆரம்பிக்கப்பட்ட அல்ஹம்துலில்லா 85,000 மேற்பட்ட சின்னஞ்சிறு சிறுவர்கள் இலங்கையுடைய பல பாகங்கள்ல 900 மேற்பட்ட மஸ்ஜிதுகள்ல இந்த மக்தபுடைய கிளாஸ் நடந்து கொண்டிருக்குது. சமீப காலம் சென்ற வருஷம் ஏற்பட்ட அந்த ஈஸ்டர் அட்டாக்குக்கு பின்னால அதனுடைய வருகை கொஞ்சம் குறைந்து கொண்டு போவதாக புள்ளி விவரம் கூறுகின்றது. நாங்கள் ஒன்றை மறந்துவிடக் கூடாது, எங்களோட குழந்தைகளுடைய ஆரம்பத்தில் குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். நபி அவர்கள் சொல்வார்கள், அல்லிமு ஔலாதகும் அல் குர்ஆன், உங்களோட குழந்தைகளுக்கு குர்ஆனை படித்து கொடுங்க. இந்த குர்ஆனை படிப்பதன் மூலமாக மற்ற எல்லா வகையான நாலேஜும் மற்ற எல்லா வகையான அறிவும் கல்விகளும் அவருக்கு இதை கொண்டு இலகுவாக மாறிவிடும். அதனால தான் உலகத்தில் வைத்திய கலையை அறிமுகம் செய்த அல்லாமா இப்னு சீனா வைத்திய துறை தந்தை என்று அவர் போற்றப்படுகின்றார். அல்லாமா இப்னு கல்தூன் சரித்திர தத்துவத்தை உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர் அல்லாமா இப்னு கல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இரண்டு பேர்களும் சேர்ந்து சொல்லும் பொழுது முதலாவது இஸ்லாமிய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆக அத்தியாவசியமானது குர்ஆனுடைய கல்வி. நாங்க ஒன்றை மறந்துவிடக் கூடாது, சமீப காலமாக இஸ்லாத்திற்கு எதிராக பேசுறவர்கள் பெரும்பான்மை இனத்தவர்கள் மாத்திரமல்ல, எங்கிட்ட கலிமா சொன்ன சில இஸ்லாமிய இளைஞர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், ஏன் ஆரம்பத்தில் இதை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல, இதை படிப்பதற்குரிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கல, அதனால் அவர்களே இன்று இஸ்லாத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். ஏன் அவர்களுக்கு இது போன்ற சந்தர்ப்பம் கிடைக்காததுனால தான். அதனால தான் அல்லமா இக்பால் மிகப்பெரிய அறிஞர், இந்தியாவுடைய மிகப்பெரிய அறிஞர் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் கூறுகிறார்கள், இந்தியா பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகள்ல ஆரம்பத்தில் குர்ஆனுடைய கல்வி மாத்திரம் கொடுக்கப்படாமல் இருந்தால் இந்த நாடுகளும் இரண்டாவது ஸ்பெயினாக மாறியிருக்கும் என்று கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நாம் இல்லை என்று சொல்லல, அதுல சின்ன சின்ன தவறுகள் இருக்கும், நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நமக்கு கிடைத்த பெரிய ஒரு சொத்து, நம்முடைய இளம் சிறுவர்கள் சிறார்கள் ஆரம்பத்திலேயே குர்ஆனை படிப்பதற்கும் அதை விளங்குவதற்கும் மார்க்கத்துடைய மிக முக்கியமான சட்டதிட்டங்களை விளங்குவதற்குரிய மிக முக்கியமான ஒன்று தான் மக்தபுடைய கல்வி அறிவு. அதோட நின்று விடல் அகில இலங்கை ஜமியத்துல் உலமா Education for all என்று சொல்லி கல்விக்காக வேண்டி மிகப்பெரிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். 2014 கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் உள்ள புள்ளி விவரம் எடுத்தார்கள். கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளில் படிக்கக்கூடிய விசேஷமான இஸ்லாமிய மாணவர்கள் ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறார்கள். ஒரு புள்ளி விவரத்தை எடுக்குகின்றார்கள். இந்த மாணவர்கள் பெருபேறுகள்ல ஓ லெவல் ஏ லெவல்ல இந்த அளவுக்கு பின்தங்கி இருப்பதற்குரிய காரணம் என்ன? பல காரணங்கள். அதுல முதலாவது அவர்களுடைய சில பகுதிகளில் சின்ன சின்ன வீடுகள், படிப்பதற்குரிய சூழல் இல்லை. அதனால சில மஸ்ஜிதுகளை பேசி, அந்த மஸ்ஜிதுகளை பக்கத்திலே உள்ள சில கட்டிடங்களை பேசி, ஆண்களுக்கு வேறாக பெண்களுக்கு வேறாக வீட்டில் சரியா படிப்பதற்குரிய சூழல் இல்லை, அந்த சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் சிலர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு சிரமம் உண்டா, ஸ்கூலுக்கு வருவதற்குரிய டிரான்ஸ்போர்ட்டுக்குரிய வசதி இல்லை. எந்த அளவுக்கு இதே கொள்பிட்டியில அல் அமீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல், இந்த ஸ்கூலுக்கு வர வர மாணவர்கள் குறைந்து அதை இழுத்து மூட வேண்டிய ஒரு கட்டம் வருகின்றது. இப்பொழுது ஜமியத்துல் உலமாவுடைய பிரதிநிதிகள் முக்கியமான செல்வந்தர்களை அணுகி, எந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய இந்த பாடசாலை மாணவர்கள் அவர்களுக்கு இன்று இலவசமாக ஒரு வாகன ஏற்பாட்டை செய்து, அது 48 மாணவர்களாக இருந்தது, அல்ஹம்துலில்லா இப்பொழுது 150 தாண்டி ஓரளவு அது முன்னேறி கொண்டு செல்கின்றது. சில மாணவர்கள் வருகிறார்கள், ஸ்கூல்ல மயங்கி விழுந்து விடுவாங்க, எந்த அவர்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கடையாப்பம் சாப்பிடுவதற்குரிய வசதி கூட இல்லை. அந்த அளவுக்கு சிரமப்பட்ட இளம் சிறுவர்கள், சில பெற்றோர்கள் அவர்களால கொடுக்க முடியாது. அவர்களை இனம் கண்ட 450 மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு அல்ஹம்துலில்லா சில தனவந்தர்களுடைய உதவியின் மூலமாக அவர்களுக்கு பல வருடமாக காலை உணவு ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதே பக்கத்தில் உள்ள தேகுவேலையில மீலாதி ஸ்கூல், அங்கே இடம் இருக்குது, ஆனால் கட்டிட வசதி போதாது. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கட்டிடம் அங்கே இருக்குது. அதனால் அதை அழகான முறையிலே கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்து ஒரு தனவந்தர் அல்ஹம்துலில்லா 60 மில்லியன் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அந்த வேலை நடந்து கொண்டிருக்குது. அதற்கு மொத்தம் 76 மில்லியன். 60 மில்லியனை அந்த ஒரு நபர் போடுகிறார். அவர் சொன்னார், இந்த பிரதேசத்துடைய மக்களுடைய பங்கும் வர வேண்டும் என்பதற்காக கொழும்பு மாவட்ட மஸ்ஜிதுடைய பெடரேஷன், தெஹிவேல ரத்மலான மஸ்ஜிதுடைய பெடரேஷன் 5 மில்லியனை சேர்த்து இப்பொழுது கிட்டத்தட்ட 65 மில்லியன் சேர்ந்து விட்டது. இன்னும் ஒரு 11 மில்லியன் அதற்கு தேவையாக இருக்குது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த 2014 எடுத்த புள்ளி விவரங்கள்ல பல பாடசாலைகள்ல ஓலேவல் படிப்பிப்பதற்குரிய சில பாடங்களை படிப்பிப்பதற்குரிய டீச்சர்ஸ் மாறி இல்ல. முக்கியமான சப்ஜெக்ட் சயின்ஸாக இருக்கலாம், மெஸ்ஸாக இருக்கலாம், சரித்திரமாக இருக்கலாம், இஸ்லாமாக இருக்கலாம். அதனால பல நூற்றுக்கணக்கான டீச்சர்மார்களுக்கு மாதாந்த கொடுப்பனவை கொடுத்து அவர்களுக்கு அந்த ஓலெவல் எக்ஸாம்ல நல்ல முறையில பரீட்சையை எழுத வேண்டும் என்பதற்காக பூஸ்டர் கிளாஸ் என்று சொல்லி 6 மாதம் ஓலெவலுக்கு முன்னால 6 மாதம் தொடர்ந்து அவர்களுக்கு கிளாஸ்களை வைத்து அல்ஹம்துலில்லா அவர்கள் இப்பொழுது முன்னேறி கொண்டு செல்கிறார். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், கொழும்புல மாத்திரமல்ல, நிகம்புல, கண்டியில, ஜப்னாவுல இன்னும் பல இடங்கள்ல தரவுகள் வந்திருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு செய்வதற்குரிய நம்முடைய தனவந்தர்கள் இன்னும் முன்னால வரல, ஓரளவு வந்திருக்கிறார்கள். அந்த வரவை கொண்டு அல்ஹம்துலில்லா இந்த எஜுகேஷனுக்குரிய மிகப்பெரிய பாரிய உழைப்புகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, 15 உபகுழு, அதில் இந்த கொஞ்ச நேரத்தில் ஒரு 3-4 குழுக்களை மாத்திரம் தான் எங்களால சொல்ல முடியும். அதுல ஃபத்வா குழுவை குறிப்பிட்டோம், மக்தப் பிரிவை பற்றி நாங்கள் குறிப்பிட்டோம், அதே மாதிரி எஜுகேஷன் ஃபார் ஆல் என்று எஜுகேஷன் அதை பற்றியும் நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அது ஸ்கூல்ல படிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மார்களுக்கு வேறையாக ட்ரைனிங் ப்ரோக்ராம், டீச்சர்ஸ் மார்களுக்குரிய ட்ரைனிங் புரோகிரங்களும் நிறைய நடந்திருக்குது. ஏற்கனவே அவர்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் நவீன சமீப காலத்துல அவர்களுக்கு இன்னும் சில ட்ரைனிங்கள் தேவைப்பட்டதை அடையாளம் கண்டு இனம் கண்டு ட்ரைனிங் புரோகிரங்களும் நடக்குது. மதரசால் உள்ள உஸ்தாத்மார்களுக்கு மாணவர்களுக்குரிய ட்ரைனிங் புரோகிரங்கள் அதுவும் நடந்திருக்குது. எல்லாவற்றுடைய புள்ளி விவரங்கள் அல்ஹம்துலில்லா முழுமையாக இருக்குது. ஆனால் இந்த கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு அவைகள் அனைத்து விரிவாக சொல்ல முடியாது. ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்னால எங்கட நாட்டில் ஒரு 2 இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியில கைகளப்போ வாய்த்தக்கம் வந்து மஸ்ஜிதுக்குள்ளே ரத்தம் ஓட்டப்பட்டு ஒருவர் வெட்டப்பட்டு அவர் இறந்து பெரிய அல்லோல கல்லோலப்பட்ட நிலைமைகளை நாங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த நேரத்தில் தான் சிசிசி ஒற்றுமைக்கும் ஒரு அதாவது ஒற்றுமைக்கும் ஒருங்கிணைப்புக்குமான அமைப்பு என்று உருவாக்கப்பட்டு அதில் முக்கியமான 2 பிரிவுகள். 1, இஸ்லாமிய இயக்கங்களுக்கு மத்தியில் வேற்றுமையில் ஒற்றுமை. மற்றது மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில நாம் ஒரு சகவாழ்வை எவ்வாறு கட்டி எழுப்ப முடியும் என்பதற்காக வேண்டி 2 முக்கியமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அடிக்கடி அந்த 2 சாரார்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடக்குது. நம்முடைய தலைமையகத்தில் அடிக்கடி இலங்கையில் உள்ள முக்கியமான இஸ்லாமிய இயக்கங்கள் 20-க்கும் மேற்பட்ட இயக்கங்களுடன் ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அவர்கள் அனைவர்களையும் அழைத்து அவர்களுடன் பேசுவார்கள். சில நேரங்களில் அவர்களுடைய கூட்டங்களுக்கு நம்முடைய ஜமியத் உலமாவிலிருந்து பிரதிநிதிகளும் அங்கே செல்வார்கள். இந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லா பல இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஓரளவு கூட்டாக பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சொல்லுவாங்க, வீட்டு மல்லிகை வாசனை இல்லை என்று சொல்லி. அதனால் எங்கட நாட்டில் நடக்கிற சில நல்ல வேலைகள், அதனால் ஏற்பட்ட கயிறுகள் நலவுகள் சில வேலை எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால இந்தியாவுடைய தமிழகத்துடைய அங்கே இருக்கிற ஜமாஅத்துல் உலமா, இங்கே நாங்கள் 20 லட்சம் வந்தா அங்கே 1 கோடிக்கு மேல் இருப்பார்கள். அங்குள்ள ஜமாஅத்துல் உலமாவுடைய முக்கியமான 15 முக்கிய பதவியிலே உள்ளவர்கள் எங்களோட நாட்டுக்கு வந்து 1 வாரம் இருந்து கடைசியாக அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய தலைமையகத்துக்கு வந்து அவர்கள் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நாங்க இன்னும் தமிழகத்துல எல்லா இயக்கங்களையும் ஒரே மேசையில எங்களால சேர்க்க முடியல. ஆனா மாஷால்லா நீங்க சேர்த்துட்டீங்க. எங்களால எல்லா இயக்கங்களில் உள்ளவர்களை ஒரே இடத்துல ஒன்று சேர்க்கல நாங்க இன்னும். ஆனா நீங்க சேர்ந்துட்டீங்க, நீங்க சேர்த்துட்டீங்க. நாங்க நிறைய பேசுறோம் ஆனா கொஞ்சம் செய்யறோம். நீங்க நிறைய செய்யறீங்க, கொஞ்சம் தான் வெளியில சொல்றீங்க. நாங்க கூட இதுவரைக்கும் இந்த மிம்பர்ல அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை பத்தி இந்த அளவுக்கு விரிவாக பேசியதில்லை. ஏன் பேச வேண்டிய கட்டம் உண்டா? சமீப காலமாக நாங்க பார்க்கலாம் தடி எடுத்தவர்கள் எல்லாம் வேட்டக்காரன் மாதிரி, யார் யாரோ எவரெவரோ எல்லாம் இந்த ஜம்மியத்துல் உலமாவை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏதாவது வந்து விட்டா ஜம்மியத்துல் உலமா என்ன செய்து எங்க பாக்குறாங்க? என்னமோ இவர்கள் சம்பளம் எடுத்து வேலை செய்வதை போன்று இவர்கள் யாரும் இந்த 33 இந்த கமிட்டியில் உள்ள எவரும் எந்த ஒரு சதம் கூட எடுப்பதில்லை. அவர்களுடைய சொந்த நேரம், அவர்களுடைய சொந்த கால நேரங்களை ஒதுக்கித்தான் ஏதோ சமூகத்திற்காக வேண்டி செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, எத்தனை ஆக்கப்பூர்வமான பணிகள் சமீபத்தில் இந்த ஈஸ்டர் எட்டெக்குக்கு முன்னாலும் அதற்கு பின்னாலும் பிற மத தலைவர்கள் உள்ள முக்கியமான தலைவர்களை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா போய் சந்தித்திருக்குது. அது பௌத்த மத தலைவர்களாக இருக்கலாம், இந்து மதத்துடைய குருக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தினுள் ஆக பெரிய கார்டினல் உட்பட அவர்களை போய் சந்தித்தது யாரு? அவர்களுடன் போய் பேச்சுவார்த்தைகளை நடத்தியது யாரு? அரசியல் பிரச்சனைகள் வரும் பொழுது அல்ஹம்துலில்லா நம்முடைய இந்த அரசியல்ல கடந்த காலங்கள் இருந்த அமைச்சர்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், அவர்களையும் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு விடயத்திற்கு ஜம்மியத்துல் உலமா அழைத்தால் 90% மாணவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்வார்கள். அது எங்களுடைய இலங்கை நாட்டுக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிறப்பு. கட்சி பேதத்தை காட்டாம நாங்க எல்லாம் இலங்கை வாழ் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள் என்று அழைப்பில 95% கடந்த காலங்களில் வந்து கலந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களை சகோதரர்களே, அதே மாதிரி வெளியீட்டுக்குழுண்டு ஒரு தனியான ஒரு குழு, தேவையான நேரத்தில் எழுத்து பூர்வமாக பல புத்தகங்களை வெளியாக்குவது, கடந்த காலங்களில் குர்ஆன்ல ஜிஹாதுடைய ஆயத் எங்களை அவர்களை எங்க கண்டாலும் கொள்ளுங்கன்னு சொல்லக்கூடிய ஆயத்துகள், இவ்வாறு பல ஆயத்துகளை கண்டு இந்த ஆயத்துகள் எல்லாம் பிழையாக விளங்கப்பட்டதனால தான் அந்த சென்ற வருடம் ஒருவன் போய் தாக்கினானே, அவன் சரியா படிக்கல, குர்ஆன சரியா விளங்கல, ஏதோ இணையத்தின் மூலமாக அவன் விளங்க முற்பட்டான். அவன் தவறுதலாக புரிந்ததின் விளைவு, விளங்கியதின் விளைவு தான் அந்த ஏப்ரல் எட்டெக் என்றால் மிகையாகாது. அதனால குர்ஆனில் உள்ள 30+ ஆயத்துகள், அதற்குரிய சரியான தெளிவுகள், சமீப காலத்துல பெரும்பான்மை இனத்திலே உள்ள ஒரு சிலர் அடிக்கடி எங்கள்கிட்ட கேட்கிறது, இங்க உங்களிடத்துல இப்பொழுது பேசு பொருளாக இருப்பது இந்த மாடறுப்பாக இருக்கலாம், அபாயாவாக இருக்கலாம், நிக்காபாவாக இருக்கலாம், மதரசாவாக இருக்கலாம், மஸ்ஜிதாக இருக்கலாம், அல்லது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக கொண்டே செல்கிறது போன்ற இது போன்ற பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரபூர்வமாக சயின்டிபிக்ஸாக அல்ஹம்துலில்லா அதற்குரிய மிக தெளிவான பதில்கள் அவர்களுடைய பாஷையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா துரதிருஷ்டம், எங்களை முஸ்லிம்களுக்கு அதை வாங்கி படிப்பதற்குரிய நேரம் கூட இல்லை. சோசியல் மீடியாவுக்கு டைம் கொடுக்கிறாங்க, பேஸ்புக்கு வாட்ஸ்அப்புக்கு மணிக்கணக்கில் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய மார்க்கத்திற்கு எதிராக வரக்கூடிய மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகள், அதற்குரிய நல்ல ஆதாரபூர்வமான பதில்களை எழுதி பல புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை வாங்கி வாசிப்பதற்குரிய அவகாசம் கூட இல்லை என்ற கவலையான செய்தியையும் இந்த இடத்துல நாங்கள் மறந்து விடக்கூடாது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, பல அவர்களுடைய விமர்சனங்கள், அவர்களுடைய குற்றச்சாட்டுகளுக்குரிய பதில்களை அந்த வெளியீட்டு குழுவின் மூலமாக அது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி தான் பிரச்சார குழு, இதன் மூலம் தான் பலவிதமான, அதாவது இஸ்லாமியர்களுடைய வேற கொள்கையில் உள்ள எல்லோரையும் சந்திப்பது, மாட்டு மதத்துடைய தலைவர்களை சந்திப்பது அந்த பிரச்சார குழுவுக்கு கீழால் வருகின்றது. அதே மாதிரி தான் இன்னொன்று சமூக சேவைகள் குழு, ஜமியத்துல் உலமாவுடைய ஃபண்ட் என்று சொல்லி ஒன்று இல்லை,
ஆனா ஒவ்வொரு காலத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஏதாவது பிரச்சனைகள் வந்து தலைமையகம் இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு ஏதாவது அறிவிப்பை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் ஜம்மியத்து உலமாவுக்கு தேவையான அல்லது அதை விட கொஞ்சம் குறைவான ஃபண்டுகள் பணங்கள் வந்து கடந்த காலங்களில் சமூக சேவைகள் அனர்த்தங்கள் ஏற்பட்ட நேரத்தில் பாரிய பங்களிப்பு செய்திருக்கின்றது. 2004 சுனாமியிலிருந்து நமக்கு ஞாபகம், 2004 சுனாமியிலிருந்து அதிலே விசேஷமாக இந்த கோல்பிட்டி மஸ்ஜித், அந்த சுனாமியால பாதிக்கப்பட்ட பல நூற்றுக்கணக்கான ஆண்கள் மரணிக்க, 300க்கும் மேற்பட்ட பெண்மணிகள் ஐதா இருக்க வசதி இல்லாத அந்த நேரத்தில் இந்த கொல்பிட்டி பள்ளியுடைய மஸ்ஜிதில் உள்ள மிக முக்கியமான தனவந்தர்கள் 300-400க்கும் மேற்பட்ட அந்த பெண்மணிகள் ஐதாவுடன் இருப்பதற்காக வேண்டி 6 மாதம் தொடர்ந்து மாதா மாதம் அவர்களுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்து அவர்களுடைய ஐதாவுடைய அமலை முடிக்க உதவி செய்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் அது சுனாமியாக இருக்கலாம், அதற்கு பின்னால் ஏற்பட்ட வெள்ள பிரளய இருக்கலாம், அதற்கு பின்னால் ஏற்பட்ட திகன பிரச்சனை, தர்கா டவுனுடைய பிரச்சனை, ஏன் சென்ற வருடம் அந்த குருநாகல் நாரம்மல பகுதியில் ஏற்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட்டனவோ அல்ஹம்துலில்லாஹ் அந்தந்த நேரங்களில் நம்முடைய தனவந்தர்கள் அவர்கள் முன் வந்து பல விதமான பண உதவிகளை செய்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்ல வரோம் என்றா, இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்பது இது இந்த நாட்டு முஸ்லீம்களுடைய பெரிய ஒரு சொத்து. இது யாரு தலைவர், யார் உப தலைவர், யாரு செயலாளரோ அவர்களுக்குரிய சொத்து மாத்திரமல்ல, இதில் உள்ள இலங்கையில் உள்ள எல்லா 20 லட்சம் முஸ்லீம்களுடைய ஒரு சொத்துண்டு. இந்த சொத்தை நாங்க பாதுகாக்கணும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துவிட்டது என்றால் இப்பொழுது உடனடியாக ஜம்மியத்துல் உலமாவை நீட்டித்தான் கம்பை நீட்டுவார்கள். அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார். மனிதன் ரீதியில தவறுகள் நடக்கலாம், தப்புகள் நடக்கலாம், இல்லை என்று சொல்லல்ல. ஆனால் கடந்த காலங்களில் நடந்த எல்லா விதமான கயிறுகளையும் நலவுகளையும் மறந்து சின்ன சின்ன விடயங்கள் நடந்து விட்டது என்றால் அதை பற்றி எழுதுவது, அதை ஷேர் பண்ணுவது, சோசியல் மீடியாக்களில் வேகமாக பரத்துவது, இவர் என்னவோ பெரிய தவறு செய்து விட்டதாக அந்த குற்றவாளி கூண்டிலே நிறுத்தக்கூடிய நிகழ்வுகள் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்கள் மனுஷன் தானே சரி செய்தது போதும், இதிலிருந்து நாங்கள் ஒதுங்கி விடுவோம் என்று ஒதுங்கி விட்டா இந்த நாட்டுக்கு ஏற்படுற எத்தனையோ கயிறுகள் நலவுகள் இல்லாமல் ஆகிவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால் இந்த நல்ல நேரத்தில் நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால் எங்களுக்கு எங்களுடைய மூதாதையர்கள் 100 வருடத்திற்கு முன்னால் உருவாக்கி தந்த பாராளுமன்றத்தில் பார்லிமெண்ட்ல இது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிற பெரிய ஒரு சொத்து இந்த ACJU. அதனால் இது இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய சொத்து, அதை நாங்களும் பாதுகாக்கணும், அதில் நாங்கள் எல்லோரும் பங்காளிகளாக மாறணும், அதில் என்னென்ன தேவைகள் வருதோ அதற்கு நாங்களும் முன்வந்து உதவி செய்யறது, அதற்கு எதிராக என்னென்ன கருத்துகள் வருதோ அதை நாகரீகமான முறையில் பண்பாட முறையில் அந்த கருத்துகளுக்கு நாங்கள் பதில் கொடுத்து நாங்கள் இன்னும் ஒற்றுமையாக வாழணும். கடந்த காலங்களில் நாங்கள் பிரிந்ததனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் விளைவுகளை பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால பழையவைகளை மறப்போம், புதிய நடக்க வேண்டியவைகளை இனம் கண்டு அடையாளம் கண்டு நாங்கள் சேர்ந்து வேலை செய்தோம் என்றால் இன்னும் பலவித கயிறுகளை இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம், அல்லாஹுடைய உதவியையும் கண்டு கொள்ளலாம். அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களுடைய மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்கள், உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாங்குடைய மன்னிப்பாயாக. விசேஷமாக இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். ரஹ்மத்கே யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்து